மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடும். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயுடைய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 44-52 வரை. இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாளாயிருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியான நாள். ஏன் மகிழ்ச்சி நமக்கு தெரியும். ஒரு பக்கம் ஆண்டவருடைய நாள், இன்னொரு பக்கம் சிக்கன் நாள், மட்டன் நாள், ஃபிஷ் நாள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாவது நல்ல சோறு சாப்பிடுவோம் இல்லையா? நிறைய குடும்பங்களில் நாங்களாம் முன்னாடி சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அப்படி தான், ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு இருக்கும். ஏன்னா அப்போ தான் சிறப்பு உணவுகள் இருக்கும். இன்றைக்கி எல்லாமே பழகிடுச்சு. இன்றைக்கி வந்து காய்கறி வாங்குறத விட மீனை வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாளை விட்டுட்டு மற்ற நாளெல்லாம் எதை வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு நமக்கு ஒரு பழக்கம் முறை ஆகிவிட்டது. அதனால் பரவாயில்ல, சாப்பிட்றதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் ஆத்மாவுக்கான உணவு ஒன்று உண்டு, அதை குறித்து நீ கவலையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நம்ம சாப்பிட முடியாது. ஆத்மாவுக்கு தேவையான ஆற்றல் கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தின் உணவை நம்ம அறிந்து தான் உண்ண வேண்டும். இன்றைக்கி ஆரம்பத்தில் ஃபாதர் ஒரு தொடக்குவரில் ஒன்று சொல்லி ஆரம்பித்தார். எனக்கு ஒரே யோசனையாக இருந்துச்சு. ரெண்டு திருடங்களை பற்றி பேசினார். ஒருத்தன் ஊற உலையில் போட்டு திருடினவன், அவனை திருட வந்தால் இன்னொரு திருடன். இது எதுக்கு சொல்கிறாருன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒருவேளை நம்மளையும் உங்களையும் சேர்த்து சொல்கிறாரோ? புரியல இருக்கலாம், சிந்திப்போம். நல்ல சிந்தனையாக தான் இருக்குது. நிற்கிறவனு திருட, உட்கார்ந்துருக்கவனு திருட அப்படின்னா யோசிக்கணும் நம்ம. அப்போ ஆண்டவர் நம்மளை சிந்தனைக்கு அழைக்கிறார். நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை தான் அவர் சொன்னார், ஆண்டவர் நம்மளை ஆண்டவருடைய சாயலில் படைச்சிருக்கிறார். அந்த சாயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அதைத்தான் அவர் அடிக்கோடிட்டு காட்டி, திருடர் என்கிற நிலையிலிருந்து என்ன செய், உன்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு. இன்றைய வாசகங்களும் நமக்கு ஒரு ஆழமான ஒரு இறை சிந்தனையை கொடுத்து நம்மை சிந்திக்க அழைக்கிறது. நம்மளை வந்து நம்ம எப்போவுமே எல்லாருமே ஒரு விஷயத்தை செய்வோம். என்னென்னா, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்ம பார்ப்போம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஒரு விஷயத்தை பார்ப்போம், உடம்பை பார்ப்போம், கண் மூஞ்ச பார்ப்போம். எங்கேயாவது நம்ம காலையில் குளிச்சோனையும் கண்ணாடி முன்னாடி தான் நிற்கிறோம். ஒரு சில பேர் ரொம்ப நேரம் நிற்பாங்க, சில பேர் கொஞ்சம் நேரம் நிற்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கண்ணாடி பார்க்காம அந்த நாளை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப என்னது அத்தியாவசியமான பொருட்களில் ஒரு பொருள் எதுன்னு கேட்டால் நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்ம இப்போ நான் சொன்ன பிற்பாடு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கண்ணாடி. கண்ணாடி மோட்சத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. கண்ணாடியை நம்ம வீட்டில் தான் வச்சு பார்க்க முடியும், மோட்சத்தில் கண்ணாடி இருக்காது. இப்போது மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு தான் இன்றைக்கி பைபிள் நமக்கு அடிக்கோடிட்டு அப்படியே காட்டுது. நம்ம கண்ணாடியில் நிற்கும் போது நமக்கு என்ன தெரியும், நம்ம முகம் தெரியும், நம்முடைய உடம்பு தெரியும். பாருங்கள், கடவுள் நம்ம மனுஷனை படைக்கும் போது மூணு காரியத்தால் படைச்சிருக்கிறார், உடல், உள்ளம், ஆன்மா. பார்த்தீங்களா, அதான் உடல், ஆவி, ஆத்மான்னு வச்சுக்கலாம். ஆவி ஆவினா தான் நமக்கு புரியும், ஏன்னா நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா, அந்த ஆவி. இந்த உடம்பு, உடல் இப்படி இருக்குது, ஆத்மா இப்படி இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் ஆவி இருக்குது. இந்த ஆவி தான் ஊசலாடிக்கிட்டே இருக்கும், எங்கிட்டு சாயணும்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கும். நான் உடம்பு பக்கம் சாயவா, உன் ஆத்மா பக்கம் சாயவான்னு. இப்போ நீங்கள் கோயில் இன்றைக்கி அடைப்பட்ட நாட்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறீங்க, வீட்டில் திருப்பலியை தொடர்ந்து பார்க்குறீங்க. எல்லோரும் குடும்பமாக உட்காந்து ஒரு சில குடும்பத்தில் பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இவங்கள்லாம் யார் அப்படின்னா, அவங்களுடைய ஆவியை ஆத்மா பக்கம் சாய்ச்சவங்க. என்னத்த பூசை, நல்ல வேலை மூடுனாங்கப்பா, இந்த சாமியார் தொல்லை கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இல்லைன்னா இவங்கக்கிட்ட போய் நம்ம படாத பாடுபட்டு சின்னா பின்னமாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் கதவை மூடினதும் போதும் மனக்கதவையும் கடவுளுக்கு மூடிட்டவங்க இருப்பாங்க. உலகத்தினுடைய காரியத்தில் அக்கறையாக இருப்பாங்க, ஓடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ அந்த மாதிரியான ஆட்கள் யார் அப்படின்னா, ஆவியை உடம்பு பக்கம் சாய்த்தவங்க. இந்த உடல் பக்கம் சாய்ச்சிட்டு அவங்க உலகத்தினுடைய காரியத்துக்குள்ளே அக்கறையாக இருக்கிறவங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நம்ம வந்து உங்களை காட்டி கொடுக்கக்கூடாது. நான் வந்து ஆல்பர்ட் சாமி இப்படி வந்து நீ இப்படி இருக்கிறேன்னு சொன்னாக்கா அடி மொதல் அடி எனக்கு தான் விழுவும். நம்மளே சொல்லிக்கணும், நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு. என்னையை பற்றி யாராவது சொன்னால் எனக்கு காயமாயிடும். அப்போ நம்மளையே நம்ம வந்து தீர்ப்பிடும்போது அது காயமாகறதில்ல, அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவுது. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆவி வந்து ஆத்மா பக்கம் சாஞ்சிருக்குதா, உடம்பு பக்கம் சாஞ்சிருக்குதா? உடல் பக்கம் சாஞ்சிருந்தால் உலகத்தின் காரியத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போவோம். ஆத்மா பக்கம் சாஞ்சிருந்தால் ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போவீங்க. இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த ஆவி நீ எங்கே ஆர்டர் பண்ணுறியோ அங்கே நிற்கும். சில பேருக்கு எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ண பார்க்கும், அது ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ண பார்க்கும். அவங்கள தான் நம்ம ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லிடுவோம். ஒன்று உலகத்து பக்கம் போகிறவனை பற்றி பிரச்சனை இல்லை, ஒன்று கடவுள் பக்கம் நிற்கிறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. ரெண்டுக்கும் போகாமல் எங்கிட்டும் அங்கிட்டும் அல்லாடுறது. இன்றைக்கி இதுதான் நற்செய்தியில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம். பாருங்கள், இயேசு ஒரு உவமையை சொல்கிறாரு. ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். புதையலை கண்டுபிடிச்சிட்டார், உழும்போது அதை ப்ளவ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டார். அவர் உடனே என்ன செஞ்சிட்டாரு, அதை எடுத்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு ஓடிடல. நம்மளாம் என்ன செய்வோம், டபக்குன்னு பார்த்தா தூக்கிட்டு ஓடிடுவோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் அதை மூடி மறைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். அந்த விண்ணரசு அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த விண்ணரசு ஆண்டவர் சொல்லும்போது, விண்ணரசு வேற எங்கேயும் இல்லைப்பா, இது உன் மத்தியில் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னார். அப்போது இந்த விண்ணரசு என்னக்கிட்ட இருக்குதுன்னா, முதல்ல பர்சனலாக நம்ம பார்க்கணும், என்னக்கிட்ட எங்கே இருக்குது. அதுதான் நம்ம சொல்கிற இந்த ஆத்மா. இந்த உடம்பு வெளியில் தெரியுது, அந்த உடம்பு ஆட்டி படைக்கிற ஆவி நான் உள்ளே இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே மத்தியில் ஆண்டவர் பொக்கிஷமாக வச்சுருக்கிற ஒரு புதையல் என்னென்னா அதுதான் நம்மளுடைய ஆத்துமா. அதனால தான் ஆண்டவர் உங்கள் முகத்தை பார்த்து அன்பு செய்கிறவர் இல்லை. பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா, ஆத்துமாவை நேசிக்கிறார் ஆவி பொழிகின்றார் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை உன்னை தொடரும். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்க கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் வந்து உன் ஆத்மாவை தான் அன்பு செய்கிறார். இசையா 46:3 ஏற்கனவே நாங்கள் விளக்கி சொல்லியிருக்கிறோம். நம்மளுடைய பிறப்பினுடைய அதிசயம், நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை பாருங்களேன். சில பேர் கருப்பாக பிறந்திருக்கிறோம், சில பேர் செக்குச்சவேர்னு பிறந்திருக்கலாம், ரொம்ப அழகாக பிறந்திருக்கலாம், சில பேர் அவங்களே அவங்க பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் எல்லா விதையும் போட்டது ஆண்டவர் தான். அப்போ பாருங்கள், அப்போ இசையா 46:3 நம்ம என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, என்னை உருவாக்குனது அவர் தான், என் மூக்கு இப்படி இருக்கணும், என் கண் இப்படி இருக்கணும், என் முகம் இப்படி தான் இருக்கணுங்கிறத வடிவமைச்சவர் அவர். அதனால தான் அடுத்தவனை பார்த்து மொசரக்கட்டையை பாருன்னு சொல்லிடாத, அவருக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அவர் தான், அவருடைய கிரியேஷன் அது. அந்த மொசரக்கட்டை எப்படி இருந்தாலும் நீ அன்பு செய்யணும். ப்ரைஸ் த லார்ட். இது பேர் பார்த்துக்குறாங்க, பக்கத்தில் வீடுகளில் பார்த்துப்பாங்க, பொண்டாட்டி மூஞ்சி அப்போ தான் பார்ப்பாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, ஃபாதர் புதுசாக பார்க்கும்போது இவ்வளோ நாள் பொண்டாட்டி வேறு பக்கம் நிற்பாங்க, புருஷன் நம்ம வேறு பக்கம், ஆண்கள் பக்கம், இவங்க பெண்கள் பக்கம் போயிடுவாங்க. அப்போ நமக்கு சமாதானம் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, யாரோ ஒருத்தர் நிற்கிறார், சமாதானம் சமாதானம் ஈஸியாக சொல்லிட்டோம் ஃபாதர். இப்போ வீட்டில் உட்காந்துருக்கும் போது பொண்டாட்டிக்கு சொல்லணும்னா எப்படி இருக்கும், புருஷனுக்கு சொல்லணும்னா? இப்போ தான் அந்த மொசரக்கட்டையை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு ஃபாதர். ஆனால் அதை சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதம், ஒரு அன்பு பெருகுவதை நாங்கள் பார்க்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். கோயிலில் கூட இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். பொண்டாட்டி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம் நிற்க விடப்படாது. இனிமேல் எல்லாம் ஒன்றா தான் நிப்பாட்டணும். தேவ பிள்ளைகளே பாருங்கள், இன்றைக்கி நம்ம அந்த ஆத்ம பயணத்துக்குள்ளே கடந்து போகிற போது இந்த அதிசயங்களை நம்ம பார்க்க கற்றுக்கொள்கிறோம் பாருங்களேன். இந்த பிறப்பினுடைய அதிசயம் அதுதான். ஆண்டவர் ஒருவரை கருப்பாக படைத்தார், சிவப்பாக படைத்தார், ஆண்டவர் படைத்தார். நிறைய பேர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்குள்ளே போயிடுவாங்க, நான் இப்படி இருக்கிறேனே, என்னையை போய் ஆண்டவர் இப்படி படைச்சிட்டாரே அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, காயப்படுவாங்க. இப்போ தன்னுடைய உருவத்தை நினச்சி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் தான் என்னை இப்படி படைத்தார், நீ அதனால் பெருமை கொள்ளணும். நீ அழகாக சிவப்பாக பெரிய கலராக உலகம் பார்த்து வியக்கும்படியான ஒரு அடையாளத்தில் இருக்கிற அப்படின்னா நீ பெருமை அடைகிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் போட்ட பிச்சை. நம்ம அப்படி இருக்கிறோம், ஐயோ நான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கலரில் இருக்கிறேனே, என் முகம் வந்து ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு நீ நினச்சா நீ கவலைப்படுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா அதை நீ கேட்டு பெற்றதில்லை, ஆண்டவர் உனக்கு கொடுத்தது அவ்வளோதான். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அப்போ நம்ம ஆண்டவர் வெளியில் இருக்கிற கலரை பார்க்கறது இல்லைங்க, வெளியில் இருக்கிற முகத்தினுடைய தோட்டத்தை பார்க்கறது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, அவன் மூக்கும் மொழியுமா இருக்கிறா, பொண்ணு பார்க்குறப்ப சொல்லுவாங்க, பொண்ணு நல்லா மூக்கு மொழியுமா இருக்குது, நல்லா மூக்கு நல்லா பெருசாக, மொழி நல்லா பெருசாக இருந்தால் பாப்பியா சொல்லும் பொழுது அந்த வர்ணனை பார்த்திங்கன்னா மூக்கு மொழியுமா இருக்குது. ஆண்டவர் மூக்கையும் பார்க்கறதில்ல, மொழியும் பார்க்கறது இல்லை, அவர் பார்க்குற ஒன்றே ஒன்று, ஒன்று ஆத்மாவை. ப்ரைஸ் தி லார்ட். ஆத்மாவை பார்க்கிறார். இந்த ஆத்மாவை அவர் பார்க்குறாருன்னா நான் என்ன செய்யணும், நான் பார்க்கணும். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நான் போயிட்டேன், அவங்க பட்டார் திடீர்னு வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஃபாதர் வந்துட்டார், ஃபாதர் வரேன்னு சொல்லிட்டாரு, உடனே க்ளீன் பண்ணணும். நம்ம ரூமே பாருங்கள், யாராவது வரேன்னு சொல்லிட்டா உடனே. ஒரு ஃபாதர் ரூமுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்டு, அப்போ போனால் ரொம்ப ரூம்லாம் அப்படி நீட்டாக இருக்குது. நான் கூட ரொம்ப என்பாவே மேயா குல்பா மேயா குல்பான்னு நான் நெஞ்சில் போட்டுட்டேன். ஏன்னா ஏறமும் அவ்வளோ நீட்டாக வைக்க மாட்டேன், அப்பப்போ அங்கங்கே கிடக்குது. என்னோட ஃபாதர் இவ்வளோ நீட்டாக வச்சுருக்காரு, கேட்டேன், பரவாயில்ல ஃபாதர் ரொம்ப அருமையாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. நீங்களாம் வரீங்கன்னு தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாரு. நம்மளாம் வரோம்னு சுத்தமாக வச்சுருக்கிறாங்க. வெரி குட். அப்போது ஒரு மனுஷன் உள்ளே வரும்போது நம்ம எவ்வளோ சுத்தப்படுத்துகிறோம், தயார்படுத்துகிறோம். இப்போ ஆண்டவர் உள்ளே வர்றாருன்னா, ஆண்டவர் வருகிறாருன்னா எப்படி இருக்கணும்? அப்போ பாருங்கள், அந்த ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் இந்த ஆத்துமா, அதனால் அதை பெஸ்ட்டாக வைக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் இறங்கி வந்தார், ரத்தம் சிந்தினார் கல்வாரி மலையில். அவருக்கு உடம்பின் மீது அக்கறை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. உடம்பு எதுக்கு உதவி செய்கிறார் உடம்புக்கு? ஆத்மாவை நீ காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்கியா? உன் உடம்புக்கு நான் உதவி செய்கிறேன், உன் நோயை குணமாக்குறேன், உன்னுடைய உடலில் ஏற்பட்டிருக்கிற இந்த காயத்தை நான் சுகப்படுத்துகிறேன். ஆண்டவர் உடம்புக்கு எல்லாம் செய்வார், எப்போ எதுக்காக செய்வார்? உன் ஆத்மாவை குறித்த நீ அக்கறையோடு இருந்தீன்னா. அதுதான் வேதம் சொல்லுது. வணிகர் ஒருவர் நல்முத்தை தேடி செல்கிறார், விலை உயர்ந்த முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ளே யாவற்றையும் விற்று, அதே பாயிண்ட் தான், எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த விண்ண அந்த முத்தை வாங்கி கொள்கிறார். அந்த முத்து என்ன? அதுதான் ஆத்மா, அதுதான் விண்ணரசு. எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா தான் விண்ணரசினுடைய அடையாளம். இந்த விண்ணரசு உள்ளே இருக்கக்கூடாது. விண்ணரசுனா எல்லாருக்கும் உரியது. அப்போ இந்த ஆத்மா எல்லாருக்கும் உரியதாக இருக்கணும். அப்போ இந்த ஆத்மாவை நான் என்ன செய்யணும்னா, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். வீட்டுக்குள்ளே ஒரு தாய் தந்தை இருக்கிறீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி கொடுக்கணும். என்னுடைய உற்றார் உறவினர் வருகிற போது நம்ம என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணும் எல்லாருக்குமே. எல்லாரும் அப்படி பகிரும்போது அந்த இடத்துல பிரச்சனை வருமா? ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்களாம், சண்டையே வராதான், அவங்களுக்குள்ள சண்டையே கிடையாதான். அப்போது என்ன சொன்னாங்களாம், அவங்களுக்கு ஒரு சண்டை எப்படியாவது சண்டை போட வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு, உங்களை சண்டை போட வைக்கிறோம், ஒரு செங்கல் எடுத்து கொடுத்து நீ சொல்லணும் இது என்னதுன்னு நீ சொல்லணும். உடனே அவர் சொல்லணும், நீ என் இல்லை இல்லை இது என்னதுன்னு சொல்லணும் அப்படின்னும் போது சண்டை வந்துடும்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவங்க பாருங்கள், இது என்னது அப்படின்னு அண்ணன் சொன்னாராம், தம்பி அப்போனா வச்சுக்கண்ணே அப்படின்ட்டானா. சண்டை வரல, வர முடியாது. நல்ல உள்ளங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சண்டை வர முடியாது, காழ்ப்புணர்ச்சிகள் வர முடியாது. அவங்க எவ்வளவு இழந்தாலும் ஆண்டவருக்குள்ளே அவங்க நிறைவாக இருப்பாங்க. ஏன்னா விண்ணரசு அவங்களுக்குள்ளே இருக்குங்கிறத அவங்க உணர்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எங்கே சண்டை போடுறோம், இது என்னது இது என்னுடையது இது இங்கே யார் இவன் யார் சொல்கிறதுக்கு இது யார் இவன் சொல், இப்படியாப்பட்ட கேள்விகள் இந்த ஆத்மாவை துளைக்கிறது, ஆத்மாவை தொந்தரவு செய்கிற காரியத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த ஆத்மா நம்ம என்ன செய்யுது, இந்த ஈகோ அப்படிங்கிறது இந்த ஆத்மாவை கொள்ளக்கூடிய அடையாளமாய் வருகிறது. அதனால் பாருங்கள், இன்றைக்கி நற்செய்தி வந்து இந்த ஆழத்தை தான் நமக்கு புரிய வைக்க உதவி செய்கிறது. அதில் ஒரு காரியத்தை பார்க்குறோம், மத்தேயு 11:51 சொல்லப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தியினுடைய இறுதி வாசகம் வார்த்தைகள், இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்கிறார். அவர்கள் ஆம் என்றார்கள். ஆம் என்று சொன்னால் கன்ஃபர்மேஷன், எஸ், அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சர். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், எதிர்பார்க்கிறாருன்னா, தன்னுடைய இந்த புரிந்து கொள்கிற நிலை சீடத்துவத்தினுடைய அடையாளம். ஒரு ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள், ஒரு சீடனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற மகனாக மகளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிற காரியத்தை புரிந்து கொள்ளணும். கேட்குறாரு, நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்களா? நம்ம தமிழ்நாட்டில் புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு புரியும், ஏற்றுக்கொள்கிறீர்களா, நம்ம புரிந்து கொள்கிறோமா ஆண்டவர் கேட்குறாரு பாருங்கள். ஆம், மார்க்கு 4:13 கேட்குறாரு பாரு, நிறைய இடத்துல கேட்பார். அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற ஓமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? இப்போ புரிந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்குறாரு, சீடர்கள் புரிந்து கொள்ளணும். மார்க்கு 8:17 சொல்கிறாரு, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? மேலும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் விளக்கிட்டு கடைசியாக 21 வராரு, அவர்களை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். இவ்வளவும் சொல்லிட்டு இன்னும் ஒன்றும் புரியலையா? அப்போ இயேசு விரும்புகிறது என்னென்னா, தன் சீடர்கள் புரிந்து கொள்ளணும், தன்னுடைய பிள்ளைகள் விஷயங்களை புரிஞ்சு கொள்ளணும்னு அவர் விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கத்தை பாராட்டுறீங்க, பாராட்டுறது குறித்து எனக்கு பெருமை இல்லை. ஆனால் ஒரே ஒரு பெருமை அடைகிறோம், நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கேட்கிறவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், கேட்க மறுக்கிறவர்களுக்கு அது புரிவதில்லை. கொஞ்சம் நேரம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஏன் அப்படின்னா, இதை ஒரு 10 நிமிஷத்துலலாம் பேச முடியாது. இறைவசன இறை வார்த்தையெல்லாம் படார்னு சொன்னால் நமக்கு சடார்னு புரியறதுக்கு இங்கே ஒன்றும் மண்டையில் ஒன்றும் பெரிய கிளவர் மூளையெல்லாம் கிடையாது. எல்லாருமே போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் வி டேக் லிட்டில் டைம். தெய்வ பிள்ளைகளே, இதை வந்து திருச்சட்டமாக நம்ம கொடுத்தோம்னா எதுவுமே புரியாது. இது ஆண்டவருக்கு அன்புக்குரிய காரியமாக கொடுக்க முயற்சிக்கிற போது உனக்கு எல்லாமே புரியும். அப்போ புரிந்து கொள்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் சீடர்கள் என்கிற நிலையில் வச்சு பார்க்குறார். கடைசி வரைக்கும் ஒருத்தனுக்கு புரியவே இல்லை, யூதாஸ் இஸ்காரியோத்து. கடைசி வரைக்கும் அவருடைய திட்டம் புரியல பார்த்தீங்களா? இன்றைக்கி நமக்குள்ளேயும் நிறைய பேர் யூதாஸ் இஸ்காரியோத்தை போல் நம்மளும் என்ன செய்கிறோம், எல்லாம் புரிந்தது போல் நடித்து கொண்டு இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, புரியலன்னா முழங்கால் போட்டுரு, கையை ஒய்த்திர ஆண்டவர்கிட்ட, பைபிளை எடுத்து படிங்க. தட் இஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அஸ். முயற்சி பண்ணு. சீடர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இது புரியலப்பா, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. பாருங்கள், ஆண்டவர் கோபப்பட்டாலும் அவங்க விடலை. இசையா 1:3 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது. ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய இயக்கத்தை பார்த்தீங்களா? புரிந்து கொள்ள வேண்டும். சீடன் என்பவன் ஆண்டவர் யாருங்கிறது அறிந்து கொள்ளணும். எசையா 41:20 ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும், இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர், ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். நம்ம சிந்திக்கணும், கடவுளுடைய காரியத்தை சிந்திக்கணும். பணம் சம்பாதிக்கிறது எப்படி சிந்திக்கிறோம், சட்டியில் போட்டு ஆக்கி திங்கிறது எப்படி சிந்திக்கிறோம், புதிய புதிய ஐட்டங்களை நம்ம உருவாக்கி எப்படி கண்டுபிடிக்க சிந்திக்கிறோம், எல்லாம் சிந்திக்கிறோம். ஆனால் இந்த ஆத்மா இந்த உலகத்தை தாண்டி போகிற போது எடுக்க போகிற ஒரு புதிய பரிணாமம் இந்த ஆத்மாவினுடைய பரிணாமம். இந்த ராக்கெட்லாம் அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இங்கேருந்து போகும்போது பெரிய பாடியாக போகும். ஒரு ஸ்டேஜுக்கு போனோடனே கீழே இருக்கிறதெல்லாம் கலண்டு விழுந்துடும், டிஸ்மாண்டில் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே போய் ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போனோடனே அதை என்ன செஞ்சுருவாங்க, அடுத்த பகுதியெல்லாம் கடைசியாக அது போய் சேர வேண்டிய அந்த இடத்துக்கு எங்கே போவோம், அந்த விண்கலம் மட்டும்தான் போவோம், அது சின்ன டப்பா மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி எல்லாமே ஆண்டவர் கழட்டி விட போகிறாரு. அங்கே போக போகிற ஒரு ஃபைனல் பார்ட் என்னென்ன ஆத்மா தான், அந்த ஆத்மாவை குறித்த ஒரு கவலை ஆண்டவர் விரும்புகிறார். புரிந்து கொண்டீர்களா? எசையா 52:15 ஆண்டவர் சொல்கிறாரு, பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவர், அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார், அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பத்தி நிற்பர், ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். எசையா 52:15 தன்னுடைய வெளிப்பாட்டை வைக்கிறார். பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார், யார், தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியர் அதிர்ச்சிக்குள்ளாக்குவார், அவரை முன்னிட்டு எல்லாரும் வாய்ப்பத்தி நிற்பர், ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர். பாருங்க, கடவுளை பற்றி அப்போவே சொல்லப்பட்டிருக்கிறது, மகனை பற்றி எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை அங்கே வெளிப்படுத்தப்பட்டது புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாருங்கள், 52:13, இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுறுவார், அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். இந்த வார்த்தைகளை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அடிக்கடி. இந்த வார்த்தைகள் எப்படி சொல், என் ஊழியர் சிறப்படைவார், சிறப்படைவார் வார்த்தையை பார்த்தீங்களா? நம்மளும் ஆசைப்படுறோம், சிறப்படைன்னா நல்ல வார்த்தை, வெரி குட். சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு, நல்லா மேன்மைப்படுத்தப்பட்டு, நல்லா பட்டுலாம் போத்தி ஹானர் பண்ணுறாங்கள, அதே மாதிரி உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றி உருவார். இதை பார்க்குறப்போ நமக்கு ஓகே, வெரி குட் அப்படின்னு நினைக்கிறோம். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர் பார்த்தீங்களா. அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார், அவர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பத்தி நிற்பர். இப்போ புரியுதா? பாருங்கள், எதை குறித்து வாய்ப்பத்தி நிற்பர், நாம் இவர் பெரிய அரசராக எப்படி இருப்பார்னு நினச்சோம், சிறப்படைவார்னா இந்த சிறப்பு தானா, மேன்மைப்படுத்தப்படுவார் என்று சொன்னது இதுதானா அப்படின்னு அவங்க வாய்ப்பை திணிப்பாங்க. இதுதான் மகனை குறித்த புரிதல் நமக்கு இருக்கணும். மகனுக்கு என்ன கிடைச்சிச்சோ அதுதான் நமக்கும் கிடைக்குங்கிறத புரிதல் நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம், கடவுள் நமக்கு மேன்மைப்படுத்துகிறாருன்னா உலக காரியத்தில் மேன்மைப்படுத்துவார், எல்லாம் மேன்மைப்படுத்துறதுனா எவ்ரி திங் இஸ் ஃபைன் வித் அஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் தன்னை உடைத்து கொண்ட விதம்தான் மேன்மைப்படுத்துதல். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டார், அதற்காகத்தான் அவர் அனுப்பப்பட்டார், அதற்காகத்தான் அவர் மீண்டும் ஆவிக்குரிய ஒரு வல்லமையோடு கூட எழுந்து வந்தார் கல்வாரி மலைக்கு. இதுதான் இன்றைய 2வது வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வாசகத்தில் சாலமனின் ஞானம், ஞானம் என்பது இதுதான். சாலமனை விட சிறந்தவருக்கு, இயேசு ஆண்டவருக்கு ஞானம் நிறைந்திருந்தது. அவர் அறிவிலியாக அதை செயல்படுத்தலை. அந்த சாலமன் கேட்ட ஞானத்தை விட ஞானமே உருவாகியிருந்தவர் செயல்பட்ட விதம். 2வது வாசகம் சொல்லுது பாருங்க, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது நம்மெல்லாம் கடவுளோட அன்பு கூறுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அவருங்க யார், அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு. நம்மெல்லாம் ஒரு திட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு ஆண்டவர் உன்னை அங்கே உட்கார வச்சிருக்கிறாரு, என்னையே எதுக்கு இங்கே நிற்க வச்சிருக்கிறாரு, எல்லாத்துக்கும் திட்டம் இருக்கிறது. நம்ம நினைக்கலாம், ஒருத்தரை கைம்பெண்ணாக வைக்கிறாரு, ஒருத்தனை கைமகனாக வைக்கிறாரு, மனைவி இழந்தவர் கணவன் இழந்தவராக வைக்கிறாரு. ஒரு சிலருக்கு குழந்தை கொடுக்குறாரு, ஒரு சிலருக்கு குழந்தை கொடுக்கல. எல்லாத்துக்கும் திட்டம் இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாருன்னு அறிந்து ஓடுனா நீ மகிழ்ச்சியாக இருப்ப. ஆண்டவருடைய திட்டத்தை அறியலைன்னா எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு நிற்ப. இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம போய் முட்டிக்கிட்டு நிற்போம். தேவ பிள்ளைகளை நான் கூட யோசிச்சு பார்ப்பேன். ஏற்கனவே ஒரு செமினரிக்கு போனேன், நான் என்னை வேண்டான்னு அமுச்சு விட்டாங்க. நான் வழியை மாற்றி என்னுடைய வழியை வேறு பக்கம் ஓட்டினேன். ஒருவேளை நான் வந்து அந்த வழியில் போய் மல்லு கட்டி இல்லை இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நான் நின்றுருந்தேன்னா, திருமணம் செய்து கொண்டு நின்றுருந்தேன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறவர் த ரோட் நாட் டேக்கன் அப்படின்ற ஒரு போயம் எழுதுவார். நம்ம பயணிக்கிற ரோடு நமக்கு தெரியும், நம்ம பயணிக்காத ஒரு ரோடு, நம்ம ஆசைப்பட்ட ஒரு ரோடு ஒன்று இருக்கும், அந்த ரோடில் நம்ம போயிருக்க மாட்டோம். ஒருவேளை அந்த ரோட்டில் நான் போயிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை நம்ம ஓட்டி பார்க்கலாமே. அந்த இடத்துல போயிருந்தா நம்ம கண்டிப்பாக, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், ஆண்டவருடைய என்னுடைய ஆசை இருந்தது, ஆனால் நான் ஆண்டவருக்கு உரிய ஆசைக்கு என்னை கையளித்ததுனால இங்கே சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போது ஒருவேளை நான் வழிமாறி இருந்தேன்னா அங்கே முட்டு சந்தில் தான் போய் நின்றுருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். நிறைய பேர் முட்டு சந்தில் நிற்கிறவங்கெல்லாம் பயந்துடாதீங்க, ஐயோ சாமி சொல்கிறது ரொம்ப லேட்டாக சொல்கிறாரு, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஓடி போய் சாமியாராயிருக்கலாமே. டோன்ட் வாரி, இப்போ கம் பேக். ஆண்டவர் திருப்பி கூப்பிட்றாரு, நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்திக்கிட்டால் போதும். அதனால் நம்ம குறித்து அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் மீண்டும் அவரிடத்தில் நம்ம சரணாகதி ஆகணும். ஆண்டவர் பாருங்கள், தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்பே ஆண்டவர் முன்னாடியே தெரிந்தெடுத்துட்டார், தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு. அதுதான் ஃபாதர் துவக்கத்திலே சொன்னார், மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு. என்னுடைய சாயலுக்கு ஏற்றவாறுன்னு சொல்லலை கடவுள், மகனின் சாயல். இயேசு கிறிஸ்துவே இல்லைன்னு சொல்கிறவன் எப்படி இதை ஏற்றுக்கொள்வான்? இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்கிறவன பின்னாடி ஓடுறவங்களாம் எப்படி விடுதலை பெற போகிறாங்க? அதனால தான் சொல்லுகிறோம், நீ கண்ணை முழிச்சுக்கோ, யாவே தேவன் இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. ஆண்டவருடைய அந்த அற்புதமான வெளிப்பாடு இதோ மகன் வழியாக வெளிப்பட்டது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, முன் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார், அச்சகோதர சகோதரிகளுள் பலருள் தம் மகன் தலைப்பேராக இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். நம்மெல்லாம் ஒன்று கூடி வந்து ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது தலைப்பேர் யார்? அவர் தான். அப்போ அந்த மகிமையை நீ கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார்? உன்னை விட்டுருவாரா? உன்னை அணைச்சிப்பார். எனக்கு தலைப்பேரான அந்த மகிமையை கொடுத்த இதோ இந்த பிள்ளைகள் எல்லாம் என்னை உயர்த்திய பிள்ளைகள். நம்மளாம் நின்னா தான் இயேசு உயர்வாக தெரிவார். அப்போ நம்மளாம் அவர் பக்கத்தில் நிற்கணும். இந்த திருமணத்தில் பார்ப்போம் இல்லைங்களா, அவர் கல்யாண மணமகன் போகிறாருன்னா தனியாவா, சரிப்பா நீ அங்கேருந்து மாலை போட்டு அப்படியே வாப்பா, நாங்களாம் அங்கே நீ வெயிட் பண்ணுறோம் அப்படியே சொல்லுவோமா? எல்லோரும் சேர்ந்து தானே போவோம். அந்த மணமகன் நம்மளாம் அப்படி போகும்போது, கூட்டமாக போகும்போது மணமகன் வந்து ஹைலைட் ஆயிவார், அப்படியே தொப்பி வச்சு ஒரு மாலையை போட்டு அப்படி வரும்போது அதுதான் ஒரு 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 உயர்வு அந்த மணமகனுக்கு, மணமகளுக்கு. பாருங்கள், அப்போ இந்த மணமகனாக இருக்கிற கிறிஸ்துவை நம்ம உயர்த்தணும். அப்போ என்ன செய்யணும்? உன்னுடைய சாயல், இயேசுவினுடைய சாயலுக்கு மதிப்பு கொடுக்கும்படியா நம்மளை நாம் மாற்றிக்கொள்ளணும். ஆண்டவர் அதுக்கு தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த தளத்தில் பெயர் சொல்லி கூப்பிட்டார். அதை தான் வேதம் சொல்லுது, தாம் முன்குறித்து வைத்தோரை. இயேசுவை அறிந்து இவருக்கு சான்று பகரணும், இவரோடு நிற்கணும். அந்த திருமண மணமகனுக்கு நீ எல்லாம் தோழிகளாக நிற்கணும். நம்ம எல்லாமே அவருக்கு விளக்கு பிடிச்சு கொண்டிருக்கிற தோழிகள், தோழர்கள். நம்மெல்லாம் மணமகனுக்குரிய உதவியாளர்களாக நிற்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக முன்குறித்து வைத்தார். அவர் அழைத்திருக்கிறார் முன்குறித்தோரை, பெயர் சொல்லி கூப்பிட்டார். கம், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். எல்லாத்தையும் செஞ்சிட்டார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற வைக்கிறார். அவர் முன்குறித்தது ஓகே, அழைச்சிட்டாரு ஓகே, இந்த ஏற்புடையோர் ஆகிறதுங்கிறது யாருடைய கையில் இருக்குன்னா உன் கையிலையும் என் கையிலையும் தான் இருக்குது. இந்த ஏற்புடையமை அப்படிங்கிறது நாம் ஆண்டவரை நம்ம மேலே திணிக்கிறது இல்லை, ஏற்புடையோராய் ஆகிறது ஆண்டவர் நம்மக்கிட்ட தான் கேட்குறாரு. யூ பிகம் லைக் திஸ், ஐ வாண்ட் யூ டு பி லைக் திஸ். ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பார். பவுலடியார் அவருடைய கடிதத்தில் நம்ம பார்க்குறோம், ஏற்புடையோரை பற்றி அவர் சொல்கிறாரு பாருங்க, கலாத்தியர் 3வது அதிகாரம் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். நம்பிக்கையால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆதல், நம்பிக்கையால். அவர் நிறைய சொல்லிட்டு வராரு. நற்செய்தியை கேட்டு அவர் சொல்கிறார், திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? தூயாவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய போகிறீர்கள். அவர் எதை சொல்கிறாருன்னா, வெறும் திருச்சட்டம், சட்டம் சொல்லுது போகணும், சட்டம் சொல்லுது செய்யணும், சட்டம் சொல்லுது இப்படி, இது நம்பிக்கையினால் எழுகிற வாழ்க்கை அல்ல, இது ஏற்புடைமைக்கான அடையாளமும் அல்ல. அதனால தான் நீ கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன் என்ன பண்ணி தொலைக்கிறதுப்பா, வீட்டில் படம் வைக்கணும், கிறிஸ்தவ படம், ஓகே படம் வச்சாச்சு அப்புறம் என்ன, அது போதும் போ. இல்லை, ஏற்புடைமைக்கான நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். அந்த நம்பிக்கையினுடைய வாயிலாக வருகிற செயல்பாடு தான் ஆண்டவருக்குரியது. நம்பிக்கை இல்லாத வெறும் செயல்பாடு வெற்று செயல்பாடு அது. ஆண்டவர் அதுதான் அவர் சொல்கிறார் பாருங்களேன், நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா நீங்கள் பட்டறிந்த அனைத்தும் வீண்தானா? வீணாகத்தான் முடியுமா? உங்களுக்கு தூயாவியை அளித்து உங்களுடைய வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார்? நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? ஆபிரகாம் நற்செய்தி நம்பினார், செயல்பட்டார். அப்போ இட்ஸ் கோரிலேட்டட், நல்லா போயிடுச்சு. இல்லை என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன செஞ்சு தொலைகிறது போங்க, செஞ்சு தொலைவோம் அப்படின்னு செய்திருந்தார்னா ஆண்டவருக்கு அது பிடித்தமாக இருந்திருக்காது. காயினுடைய காணிக்கை அப்படி தான் இருந்தது, போய் கொடுக்கணும் அந்த காய், அந்த காணிக்கையை தூக்கி போடணும், போட்டு தொலைவோம். அவன் எதை எதையோ பறிச்சுட்டு வந்தான், அது நம்பிக்கை இல்லாத. ஆபேல் என்ன செய்தான், நம்பிக்கையோட என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர் பார்த்து பார்த்து கொடுத்தான். என் தேவமகளே, தேவமகனே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவர் உன்னால் ஆண்டவரால் நீ தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளை, அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும் அவருக்கு? உன்னை என்னன்னா ஐஸ்வர்யத்தால் அவர் நிரப்பியிருக்கிறார், அழகால் நிரப்பியிருக்கிறாரு, உங்களை அறிவால் நிரப்பியிருக்கிறாரு, குடும்பம் என்கிற அபிஷேகத்தில் நிரப்பியிருக்கிறாரு. அப்படியே குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் அதை அவரே ஈடு செய்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, உட்காந்து யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் கடவுளை பழி சொல்லக்கூடாது, ஆண்டவர் ஏன் என்னை குடும்பத்தில் இப்படி இடிய போட்டார். இல்லை இல்லை இல்லை, அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஆண்டவர் என்ன செய்வார், அந்த அசம்பாவிதத்தை அவர் ஈடு செய்கிறார். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் நிறைவு செய்தார். சிறுபிள்ளையாக இருந்தபோது உனக்குள்ளே எழுந்த எல்லா விதமான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அவர் உடைச்சி தகர்த்து உன்னை உயர்த்தி நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. நீ எழுந்து நிற்கிற இப்போ, நாம் எழுந்து நின்று ஒரு மனுஷனாக நிற்கிறதுக்கு நம்ம காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவர் ஆகிய கடவுள். தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் வந்து 10வது வகுப்பு முடிச்சுட்டு செமினரிக்கு போனேன். அப்போது குருமடத்தில் முதல் போட்டி, முதல் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. அது என்னன்னா செமினரி டே. அதில் என்ன செய்வாங்க, எல்லாரையும் அவங்க குழுவாக பிரிப்பாங்க, குழுவாக பிரித்து போட்டி வைப்பாங்க, கேம்ஸ் எல்லா விதமான போட்டியும் நடக்கும். நான் புதுசாக போயிருந்தேன், அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன், ரொம்ப ஒல்லியாக இருந்தேன், பார்க்குறதுக்கு பால் வடிகிற முகம், தொந்தியெல்லாம் இல்லை, இந்த உருவமே இல்லை, எனக்கே பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். இப்படியாக இருந்தோம், பால் குடிக்கிற புள்ள மாதிரி போயிருந்தேன். எல்லாரையும் உட்கார வச்சுட்டு தலைவர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க முதல்ல. அந்த தலைவர்கள் எல்லாம் அந்த லீடர்ஸ், குரூப் லீடர்ஸ், ஃபாதர்ஸ்லாம் உட்காந்துருக்குறாங்க, அந்த சுப்பீரியர்ஸ்லாம். உடனே அந்த லீடர்ஸ் என்ன செய்யணும், முதல்ல ஒவ்வொருத்தனையாக கால் ஃபார் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒருத்தனுக்கு சான்ஸ், அடுத்தது இன்னொருத்தனுக்கு, அடுத்து ஏன்னா அவங்க பெஸ்ட்டு சாய்ஸை கூப்பிடுவாங்க. அப்போ முதல்ல யார் நல்ல திறமையான ஆளோ கூப்பிடுவாங்க, அடுத்தது ஒரு திறமையான ஆளை அவர் கூப்பிடுவார், அடுத்த லீடர், அப்படி நாலு பேரும் கூப்பிட்டுட்டு திருப்பி அடுத்தது, இப்படி ஒவ்வொருத்தராக என்ன செய்வாங்க, டீமை செட் பண்ணுவாங்க. அப்படி கூப்பிட்டாங்க. நான் முதல் வருஷம் போயிருக்கேன், என்னை பற்றி யாருக்குமே தெரியாது, அங்கே 3 ஆண்டுகள் படிக்கணும். அதில் முதல் வருஷம் நான் போனால் என்னை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு விளையாட பெரிய பழக்க பழகல் எல்லாம் டவுனில் இருந்ததுனால உடல் வாகு இல்லை, விளையாடுற திறமை இல்லை, நல்லா இன்டோர் கேம்ஸ், இன்டோர் ஸ்பீச் கொடுக்குற இதெல்லாம் நான் நல்லா செய்வேன், ஆங்கிலம் நல்லா வாசிப்பேன், இதெல்லாம் இருந்தால் அது அவங்களுக்கு தெரியல. என்னைய கடைசி வரைக்கும் யாருமே கூப்பிடல, ஒரு 3 பேர் உட்காந்துருந்தோம், எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டாங்க. அந்த சுப்பீரியர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்தார், என்ன, ஏ டேக் யூ மேன், டேக் திஸ் யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் அப்படின்ட்டார். எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. ஒரு ரெக்டர் அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் எங்களை அவருடைய பிள்ளைகளாக பார்த்துருக்கணும். அந்த உணர்வு காயப்பட்டது, எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. என்னோட உட்காந்துருந்த இன்னும் 2 பேரை திரும்பி பார்க்குற, எல்லாருமே கீழே அப்படியே கூணி குறுகி உட்காந்துருக்குறோம். அன்னைக்கு கோயிலில் போய் உட்காந்து நான் அழுது ஆண்டவர்கிட்ட, இந்த சபைக்கு முன்னாடி நான் இழிவுபட்டேன் ஆண்டவரே, அடுத்த வருஷம் நான் இழிவுபடக்கூடாது. பாருங்கள், நான் போராட ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு கண்ணில் காட்டினார், இந்த தபேலாவை காட்டினார். தபேலா தட்ட கற்றுக்கிட்டேன். அந்த 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 வருடம் பூரா நான் அந்த தபேலாவை தட்டி தட்டி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அடுத்த ஆண்டு இது மாதிரி நிறைய இதிலெல்லாம் நம்ம ஷைன் பண்ணுறதெல்லாம் எல்லோரும் பார்த்துட்டாங்க, திறமைகளை பார்த்துட்டாங்க. அடுத்த ஆண்டு என்னைய அவங்க 6வது நபராக அழைச்சாங்க. என்னிக்கிட்டே இருந்தேன், இத்தனை பேரில் ஒரு 60-70 பேர் இருக்கிற இடத்துல நம்மளை எத்தனாவதாக நம்ம அழைக்கப்பட போகிறோம் அப்படின்னு அதை லீடர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூப்பிடும்போது என்னை 6வது நபராக அவர்கள் அழைத்த பொழுது என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். பாருங்களேன், ஒன்றுமே இல்லை, யூஸ்லெஸ் ஃபெல்லோ என்ற நிலையில் தள்ளப்பட்டு கிடந்த ஒரு மகனை ஆண்டவர் எப்படி உயர்த்துறார் பாருங்கள். நான் அவர்கிட்ட தான் போய் விழுந்தேன், யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது இந்த வேதனையை? நீங்களும் யோசித்து பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் கடந்த உன்னைய ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா எதற்காக உயர்த்தினார்? திட்டம் உண்டு, அதை சித்தத்தோடு நீ யோசித்து பார்க்கணும் அந்த திட்டம் என்ன அப்படின்னு. இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் எங்களை உலகத்தில் அப்படியே ஊதாரித்தனமாக இருக்க விட்டுருக்கிறார் என்று நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பெற்றோர்கள் குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய தகப்பன்மார்கள் குடி கும்மாளம் என்று இருக்கிறீங்க. தாய்மார்கள் பொறுப்பில்லாத தாய்மார்களாக இருக்கிறீங்கன்னா யோசித்து பாருங்கள், எதற்காக இந்த பொறுப்பு? யோசித்து பாருங்கள். இதோ நீங்கள் அப்படியாக ஓடினீர்கள் என்று சொன்னால் பன்றி மேய்க்கக்கூடிய நிலை வரும். பன்றினா என்ன? அசிங்கப்பட வேண்டிய நிலை வரும். ஆண்டவர் அதுக்கு முன்னாடி கூப்பிடுறாரு, இதோ நான் உன்னை முன்குறித்து வைத்தேன், உன்னை அழைத்தேன், உன்னை நான் மாட்சியிலே பங்கு பெற வைக்கப் போகிறேன், நீ என்ன செய்யணும்? உன்னை ஏற்புடைய பிள்ளையாக மாற்றிக்கிறியா? ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு இந்த திருப்பலியில், எப்படி நான் என்னை ஏற்புடைய அந்த நிலைக்குள்ளே அழைத்து செல்ல வேண்டும்? எது ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையாக இருக்கும்? சிந்தித்து பாருங்கள், ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆமென்.
நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
மண்ணையும் படைத்தவராம் கடவுள்.